சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 37.
புறவியால் வினை, வினையால் புறவி. வீடுகளிலே சில பொம்மை மாதிரி வைத்திருப்பார்கள், இந்த கொக்கு மாதிரியே ஒன்று வைத்திருப்பார்கள். கீழே மண் போக நிமிரும், பிறகு மேலே மண் வர குனியும். ஒரே இதை ரெண்டாக மாறி மாறி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அது போலத்தான் புறவி வர வினை வரும், பிறகு வினை வர புறவி வரும், ஒன்றுக்கொன்று காரணமாக நின்று செயல்படும். அது நீங்குவதற்கு இந்த சிவநடன தரிசனமே காரணம் என்று சொல்லுகிறார்.
பிறவிக்கு காரணம் அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்பது இறைவனை அறியாதிருத்தலே. எனவே இறைவனை அறிந்து கொள்ளுதல் தான் ஞானம் என்பதும் அந்த ஞானத்தால் பிறவி அரும் என்பதும் விளங்கும்.
ஒரு பதில் சொல்லுகிறார், பிறவிக்கு காரணமாக இருப்பது அஞ்ஞானம். அது தெரியும், அஞ்ஞானம் என்பது மலவயப்பட்ட நம்முடைய சிறு புத்தி தான் நம்முடைய பிறவிக்கு காரணம். அஞ்ஞானம் எதனாலே நீங்கும் என்றால் ஞானத்தாலே நீங்கும். சிவன் ஞானமே ரூபமாக, ஞானமே இடமாக, ஞானமே சக்தியாக நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆகவே ஞானமே மொத்தமாக ஞானமே வடிவாக இருக்கிற சிவநடனம் தரிசிக்கப்பெற்றால் அஞ்ஞானம் நீங்குவது இயற்கை. ஏனென்றால் நாம் இருள் வயப்பட்டு நிற்கிறோம். இருள் எப்படி நீங்கும் என்றால் ஒளியால் நீங்கும். இறைவன் மொத்தமாக ஒளிவயப்பட்டு நிற்கிறான். அவனுடைய வடிவம் ஒளி, அவன் ஆடுகிற இடம் ஒளி, அவனுக்கு நிற்கிற சக்தி ஒளி. ஆகவே சுலபமாக அந்த வழியை காட்டுகிறார். அஞ்ஞானம் நீங்க ஞானரூபமான இறைவனுடைய நடனம் தரிசித்தால் போதும்.
பிறவிக்கு காரணம் அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்பது இறைவனை அறியாதிருத்தலே. எனவே இறைவனை அறிந்து கொள்ளுதல் தான் ஞானம் என்பதும் அந்த ஞானத்தால் பிறவி அரும் என்பதும் விளங்கும். இறைவனது திருநடனம் ஐந்தொழில்களை குறிப்பதாகும். ஐந்தொழில்களை இறைவன் இயற்றுதல் உயிர்களின் பிறவி தொடர்ச்சியை அறுத்த பொருட்டேயாகும். உயிர்கள் அளவில்லாமல் இருத்தலின் அவைகளின் பொருட்டு செய்யப்படுகின்ற ஐந்தொழில்களுக்கும் தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. எனவே உயிர்களின் பொருட்டு இறைவன் ஐந்தொழில் நடனத்தை இடையறாது புரிந்து நிற்கின்றான்.
அதாவது உயிர்கள் அளவற்றவை, அது முன்னமே படித்தோம். இந்த அளவற்ற உயிர்களை மீட்டெடுப்பதற்காக இறைவன் ஐந்தொழிலை எப்பொழுதுமே செய்ய வேண்டும். ஐந்தொழில் ரூபமாக இருப்பது நடனம். ஆகவே இந்த நடனம் எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை நமக்கு.
இந்நடனம் இறைவனது ஐந்தொழிலை உணர்த்தி அவனை உணரும் ஞானத்தை தருவதாகும். இந்நடனத்தின் பொருளை உணர்ந்து விரும்பி தொழுவார்க்கு ஞானம் உண்டாகி அதனால் பிறவி அரும். அழுகிறா ஆனந்தம் விளையும், அது பற்றியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு என்றார் ஆசிரியர்.
இதிலே ஒரே ஒரு கருத்தோடு நான் மாறுபடுவேன். மாறுபடுவேன் என்பது மாறுபடுவதில்லை, அவர்கள் சொன்னதை தலைகீழாக பார்க்க வேண்டும். நடனத்தை விளங்கி விரும்பி தொழுவார்க்கு என்று இருக்கிறது அல்லவா, அதை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால் விரும்பி தொழுது விளங்குவார்க்கு என்று பொருள் கொள்ள. இது பாடம் அல்ல படித்துவிட்டு அதை விளங்குவதற்கு. என நாங்க படிச்சு கொண்டிருக்கிற வரிசையிலே உடனே என்ன நினைப்போம் என்றால் நமக்கு இது அருள், இது நம சிவாயம், மந்திரம், இந்த வடிவங்கள் எல்லாம் இதெல்லாம் நமக்கு இப்ப விளங்கி விட்டது, ஆகவே இனி நமக்கு முக்கிய நிச்சயம் என்று நினைத்துக்கொள்வோம். அப்படி அல்ல, தொழுது 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 அதனுடைய உண்மை விளங்குவது. வெறும் இந்த இப்ப நாங்கள் படிக்கிற சொற்பிரயோகங்கள் அல்ல இந்த நடனத்துக்கான விளக்கம். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதை எப்படி விளங்குவது என்பதற்கு வழிகாட்டுவதற்காக இதை சொல்லுகிறார்களே தவிர, இந்த சொற்பிரயோகங்கள் எல்லாம் எங்களுக்கு விளங்கிவிட்டது. கீழிருந்து மேலே நாம சிவாயம், மேலிருந்து கீழே சிவாயனவன், இவருடைய இடம் வடிவம் அருள், இடம் அருள், சக்தி அருள், இதெல்லாம் நமக்கு நன்றாக விளங்கிவிட்டது. ஆகவே இனி என்ன அடுத்தது முத்திதான் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இது ஒரு ஒரு அதில் ஈடுபாடு ஏற்படுத்துவதற்கான வழிகாட்டுதலே தவிர அது இனி சாத்தியம் அனுபவமாக வேண்டும். சமயத்தை பொறுத்தவரையிலே இது ரொம்ப முக்கியம். அனுபவம் ஆகாத பட்சத்திலே கல்வியும் ஒரு சுமைதான். இது தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நாம் படிக்கிற படிப்புமே கடவுளுடன் போக விடாமல் நம்மை தடுக்கிற விஷயங்கள் தான் என்று நம்முடைய சமய பெரியவர்கள் தான் அதை தெளிவாக சொன்னார்கள். தைத்த நீதி, கல்வி, மக்கள், குலம், கல்வி என்னும் பித்த உலகு என்றார் மணிவாசகர். இந்த கடவுளிடம் போகாமல் தடுக்கிற விஷயங்களிலே கல்வியையும் ஒன்றாக சேர்த்து கொண்டார்கள். அறிவற்று அறியாமையும் மற்றதுவே என்றார் அருணகிரிநாதர். அறிவு அறியாமை எவ்வளவு தடையோ அறிவும் அவ்வளவு தடைதான். அனுபவம் ஆகாத பட்சத்திலே அறிவு நமக்கு அறிவாலே நமக்கு எந்த பயனும் இல்லை. லட்டு இனிக்கும் என்று புஸ்தகத்திலே வாசித்து என்ன பிரயோசனம் ஏற்படும் என்பதுதான் கேள்வி. சாப்பிடாத வரையில், அதை சாப்பிட்டு பார்க்காத வகையில் லட்டு இனிக்கும் என்பது வெறும் ஒரு செய்தி தான். லட்டு இனிக்கும் என்று லட்டை சாப்பிடாதவனுக்கு இந்த லட்டு இனிக்கும் என்ற வசனத்தை வாசிக்க கொடுத்தால் அவனுக்கு என்ன ஏற்பட போகிறது ஒன்றும் தெரிய போயில்லை. உண்டவனுக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வேற விதமாக இருக்கு. அதுபோல இறை நடனம் என்பது அனுபவமாக வேண்டும். அது உயிரோடு கலந்து உயிரினுடைய இயக்கமாகி இது என்று காண்பது என்று இயக்கம் வந்த அடியார்கள் அப்படி எல்லாம் கண்டிருக்கிறார்கள். இப்பொழுது காண்பேன் இந்த நடனத்தை என்று ஏங்கி இதை படித்து விட்டு நாங்களும் ஏங்குவது போல நடித்து அப்படியெல்லாம் பண்ணப்படாது. சில நூல் மற்றவர்களுடைய அனுபவங்களை படிக்கிற பொழுது நான் அந்த லெவல்ல நிற்கிறதாக உடனே நினைத்து கொண்டு நானும் சிதம்பரத்துக்கு ஏங்கி போனேன் என்று சொல்லக்கூடாது. உண்மையிலே அந்த இயக்கம் வரவேன். இந்த விஷயத்திலே மட்டும் பொய் கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்பொழுதுதான் சத்தியத்தை தரிசனம் பண்ண முடியும். பெரும்பான்மையான இது வெளியிலே போற செய்தியார்களும் நான் அதை சொல்ல தயங்கவில்லை, இந்த தத்துவம் படிக்கிறவர்களிலே பெரும்பான்மையினோர் அறிவை அனுபவமாக நினைத்து கொண்டு மயங்கி நிற்கிறார்கள். அதனாலே பொய் வளர்க்கிறார்கள். எனக்கு சித்தாந்தம் முழுவதும் தெரியும், தத்துவம் முழுவதும் தெரியும், நான் சிவநடனத்தை இப்பொழுது அனுபவிக்கிறேன் என்கின்ற பொய்யை தயவு செய்து சொல்லாதீர்கள். ஆன்ம ஏக்கமாக அது பெற வேண்டும் என்று நீங்கள் உண்டாக்கிக் கொள்ளுங்கள். நினைக்க 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 அந்த பசி வரும். லட்டை சாப்பிடுவதுதான் பிரயோசனம், இனிக்கும் என்று எழுதுவதாலே பிரயோசனம் இல்லை என்றால் அப்போது எழுதுவது எதற்காக என்ற கேள்வி வரும். இப்படி ஒன்று இருக்கிறது இருக்கிறது என்று கேள்விப்பட அதை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பம் வருவதற்காக எழுதுகிறார்களே தவிர இதை எழுதினதனாலே நான் தெரிந்து கொள்ளலாம் என்று யாரும் எழுதுவதில்லை. ஆகவே இதை நான் திரும்ப 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 தத்துவ வகுப்பு முழுவதும் இதை சொல்லுவேன். ஏனென்றால் இந்த பொய்யுக்குள்ளே நாம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக என்பதுதான் என்னுடைய முக்கியமான.
இந்நடனத்தின் பொருளை உணர்ந்து விரும்பி தொழுவார்க்கு ஞானம் உண்டாகி அதனால் பிறவி அரும்.
நூலாசிரியரும் அதை சொல்லுகிறார். இந்நடனத்தின் பொருளை அறிந்து இல்லை. அவர் எப்படி எழுதுகிறார் பாருங்கள், இந்நடனத்தின் பொருளை
உணர்ந்து விரும்பி
உணர்ந்து என்று எழுதுகிறார். உணர்தல் வேறு அறிதல் வேறு. அதை ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் என்று சிவபுராணத்திலே திருவாசகத்திலே வரும். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து. சில பேர் நன்றாக தமிழ் படித்துவிட்டு எனக்கு இந்த சிவபுராணத்துக்கும் முழுவதுக்கும் பொருள் தெரியும், ஆகவே சிவனடிக்கையிலே நான் போவேன் என்று நினைத்தால் அது மடத்தனம். அறிதல் வேறு, உணர்ந்து சொல்ல வேண்டும். அதுபோல இந்த நடனத்தையும் அறிந்து வணங்குவதில்லை, உணர்ந்து வணங்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம்.
இந்நடனத்தின் பொருளை உணர்ந்து விரும்பி தொழுவார்க்கு ஞானம் உண்டாகி அதனால் பிறவி அரும். அழிவிலா ஆனந்தம் விளையும். அது பற்றியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணுமவர்க்கு உண்டோ பிறப்பு என்றார் ஆசிரியர். ஆடல் காணும் ஆடல் காணும் அம்மை உமையம்மை காணும்படி நின்று சிவபெருமான் திருக்கூத்து இயத்துகிறான் என்பதை வரைமகள்தான் காணும்படி என்று இந்நூலும் இவ்வாறே பிற நூல்களும் கூறி செல்லும்.
என்ன வரைமகள்?
மலைமகள்.
மலைமறை என்பது மலையை குறிக்கிற சொல் வரை. அதனாலே மலைமகள் என்பதை வரைமகள் என்று சொல்லுகிறார்.
அதன் பொருள்தான் என்ன? சிவன் செய்யும் கூத்தினை உமை காணுதலாவது சிவனது செயலை உயிர்கட்கு சேர்ப்பித்தல் என்று பொருள் கூறுவர். இதனை மேலும் விரித்து கூறினால்தான் பொருள் இனிதி விளங்கும். நாம் செய்யும் செயல்களுக்கு நமக்கு வாய்த்துள்ள உடல் கருவி முதலியவை உடனின்று உதவுகின்றன. நாம் ஓரிடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நம் உடம்பானது இயங்கி அச்செயலை நிறைவேற்றுகிறது. நாம் ஒருவருக்கு ஒரு பொருளை எடுத்து கொடுக்க வேண்டும் என்றால் நம் கைகள் இயங்கி அச்செயலை முற்றுவிக்கின்றன. உடம்பும் கருவிகளும் இவ்வாறு உதவினாலும் அச்செயல்கள் நம் செயல்களை கொடுத்தலையும் எடுத்தலையும் செய்தவர் நாம். அதற்கு கருவிகள் உடனின்று உதவின. அதுபோல இறைவன் செய்யும் செயல்களுக்கு அவனது சக்தியே தனு கரணம் முதலிய எல்லாமாய் நின்று செயல்களை முற்றுவிக்கும். நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம். அதுபோல நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கிறான்.
ஒரு ஒரு சொல் விளையாட்டு பண்ணி காட்டுகிறான். நம் கையினால் நங்கையினால், நங்கை என்பது பெண், நங்கை. உரையாசிரியர் ஒரு ஒரு மூட் வந்திருக்கும் போல் இருக்கிறது. அவர் அதை அழகுகூட எடுத்து சொல்லுகிறார்.
நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம். அதுபோல நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கிறான். முதலில் உள்ள நங்கை என்பது நம் கை என பிரிந்து பொருள் தரும். பின்னுள்ள நங்கை என்பது பெண் என பொருள்பட்டு இறைவனது சக்தியை குறிக்கும். இதனால் இறைவனே செயலை செய்பவனாக சக்தி அதனை.
தமிழ் படித்த புலவர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்தால் ஒரு விளையாட்டு விளையாடுவார்கள். ஒரு ஒரு எண்ணம் நினைப்பு வருகிறது, அதை சொல்லுகிறேன். ரொம்ப போர் அடிக்காமல் தத்துவம் இருப்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஊரிலே திருவண்ணாமலை என்ற இடத்திலே ஒரு முறை கம்பன் விழா நடத்தினோம். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில இருந்து ஒரு பஸ் பிடித்து ஆசிரியர்கள் மாணவர்கள் நாங்கள் எல்லாரும் போகிறோம். எங்களுக்குள்ளே வித்வான் ஆறுமுகம் என்ற ஆசிரியரை பற்றி நான் உங்களுக்கு பல தினம் சொல்லி இருக்கிறேன். ரொம்ப தமிழ் நன்றாக படித்தவர், ரொம்ப அன்பு மயப்பட்டவர், நன்றாக பாடுவார். அப்போ அன்றைக்கு பஸ் போய்கொண்டிருக்கிறது, பாடுகிறார். ஒரு ரெண்டு பேர் பாடுகிறார்கள். வித்வானும் இருக்கிறார்கள், மற்ற ஆசிரியர்களும் எல்லாம் இருக்கிறார்கள். அதிலே எங்களிலே வந்த ஒருவனுக்கு இந்த பாட்டோசை அவன் காதுக்குள்ளே போவதில்லை. அவன் அந்த பாட்டு நடந்து கொண்டிருக்கிறது, அவன் அதை பற்றிய கவலையே இல்லாமல் அப்படியே தூங்கி தூங்கி விழுந்து கொண்டிருக்கிறான். தலை அப்படியே பொங்கி பொங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு ஆசிரியர் அதை பார்த்து விட்டு எங்களிலே ஒருவர் சொன்னார், இவன் மற்றவர்கள் எல்லாம் கைத்தாளம் போடுகிறார்கள், அவன் தலைத்தாளம் போடுகிறான் என்றார். உடனே எங்கள் வித்வான் ஆறுமுகம் சொன்னார், அதுவே தாளம் விடு என்றார். நான் சொல்றது உங்களுக்கு புரிந்திருக்குமா தெரியவில்லை, திரும்பி சொல்லுகிறேன். இவன் கைத்தாளம் போடுகிறான், இவர்கள் கைத்தாளம் போடுகிறார்கள், அவன் தலைத்தாளம் போடுகிறார் என்ற உடனே இவர் சொன்னார், அது வேதாளம் விடு என்றார். ரெண்டு அர்த்தம், அது வேதாளம் விடு என்பது, இன்னொன்று அதுவே தாளம் விடு என்பது. இப்படி ஒரு சொல் விளையாட்டுகள் பண்ணுவதிலே புலவர்களுக்கு ஒரு ஆசை. ஐயா அவர்களும் அப்படி பண்ணி இருக்கிறார். நங்கை நங்கை என்பதை விளங்குவதற்காக சொல்லி,
நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம். அதுபோல நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கிறான். முதலில் உள்ள நங்கை என்பது நம் கை என பிரிந்து பொருள் தரும். பின்னுள்ள நங்கை என்பது பெண் என்னும் பொருள்பட்டு இறைவனது சக்தியை குறிக்கும். இதனால் இறைவனைய செயலை செய்பவனாக சக்தி அதனை முற்றுவிக்கும் துணையாக உள்ளமை விளங்கும். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் என்பது அறியத்தகும். ஞானத்தை உணர்த்தி வீடு அளித்தல் இறைவனது செயல். அச்செயலை சக்தியே உயிர்களிடத்தில் உடனாய் நின்று செய்கிறது. முன்னர் அது திரோதான சக்தி என்ற பெயரும் நிலையும் கொள்கிறது. மலங்களை செயற்படுத்தி அவற்றின் வழியில் நின்று உயிர்களை செலுத்துகிறது. பிறப்பு இறப்புகளையும் இன்ப துன்பங்களையும் மாறி மாறி கொடுக்கிறது. திரோதான சக்தி எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே வகையாக செயற்படுவதில்லை.
இதுல என்ன நிறைய இருக்கா?
இன்னொரு ரெண்டு பத்தி இருக்குங்கய்யா.
சின்ன பந்தியா பெரிய பந்தியா?
ஒரு பத்து வரை பத்து லைன் இருக்கும், பத்து வரிகள் இருக்கும்.
படிச்சிருக்கோம், அப்ப படிச்சிருக்கோம்.
திரோதான சக்தி எல்லா உயிர்களிடத்திலும் ஒரே வகையாக செயற்படுவதில்லை. ஒவ்வொரு உயிரும் தக்குவ நிலையில் வேறுபாடு உடையது. ஆதலால் அந்தந்த உயிரின் நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு வகையில் அவற்றை செலுத்தி அவற்றின் அறியாமையை சிறிது சிறிதாக நீக்கி அறிவை படிமுறையில் வளர்த்து வருகிறது. குமர குருபர சுவாமிகள் இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு தருகிறார். கைக்குழந்தை நோய்வாய்ப்படுகிறது. அந்நோய்க்குரிய மருந்தை நேரே கொடுத்தால் மென்மையான அக்குழந்தையின் பசுங்குடல் அம்மருந்தின் வேகத்தை தாங்காது. அதனை உணர்ந்த தாய் அம்மருந்தை தான் உண்டு பால் வழியாக அம்மருந்தின் பயனை குழந்தை பெறும்படி செய்கிறாள். பாலும் குழவி பசுங்குடற் பொறாதென நோயுன் மருந்து தாய் உண்டாங்கு. சிதம்பர மும்மணி கோவை செய்யுள் இரண்டு. இந்த பத்தி முடியுதுங்கய்யா. இந்த இதுக்கு அப்புறம் ஒரு
ஒரே விஷயம் தானே புரிஞ்சுக்கிட்டு மொத்தமா படிச்சு முடிப்போம்.
திரோதான சக்தியாகிய தாய் இது போன்ற செயலைத்தான் செய்கிறாள். அறியாமைதான் உயிர்களிடம் உள்ள நோய். மெய்யறிவுதான் அதற்குரிய மருந்து. அம்மெய்யறிவை ஒரே காலத்தில் ஒருங்கே அளித்தால் உயிர் அதனை ஏற்றுக்கொள்ள இயலாது. உயிரின் பக்குவ குறைபாடே அதற்கு காரணம். ஆதலால் உலக நுகர்ச்சியாகிய பால் வழியாக மெய்யுணர்வை சிறிது சிறிது சிறிதாக புகட்டி அதன் அறியாமையை போக்கி உண்மையை படிமுறையில் உணரும்படி செய்கிறாள். எனவே கூத்தப்பெருமானின் பக்கலில் நின்று ஆடல் காணும் அம்மை சிவகாமவல்லி திருக்கூத்தை முற்றக் கண்டு அதன் பயனாகிய ஞானத்தை பல்லுயிர்களுக்கும் அவற்றின் பக்குவ நிலைகளுக்கு ஏற்றவாறு ஊட்டி அவற்றின் பாசப்பற்றை அறுத்து உணர்வை வளர்த்து வரும் தாயாவாள் என்பது உளம் கொள்ளுதற்குரியது. இதோடு
முடிகிறேன். அருள் வடிவாக நின்று ஆடுகிறான், அருளே இடமாக நின்று ஆடுகிறான், அருள் காண ஆடுகிறான் என்பதுதான் இந்த பாடல் செய்தி. இந்த நடனத்தை காணால் புறப்பு அரும் என்பது இந்த பாடலினுடைய அடிப்படை செய்திகள். இதிலே அருளே வடிவாக பாடுகிறான் என்று ஆடுகிறான் என்ற விவரத்தை பார்ப்போம், விரிவாக பார்ப்போம். பிறகு அருளே இடமாக நின்று ஆடுகிறானும் பார்ப்போம். இப்போ அருள் காணப்பாடுகிறான், அதாவது சக்தியும் பார்க்கும்படியாக ஆடுகிறான் என்பதற்கான தத்துவ பொருளை இவ்வளவு நேரமும் விளங்கப்படுத்தினார். அதில் ரொம்ப அழகாக அவர் ஒரு செய்தி சொன்னார். இப்பொழுது நான் ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுக்க நினைக்கிறேன், ஒரு பொருளை நான் ஒருவருக்கு கொடுக்க நினைக்கிறேன். நினைப்பது யார், கொடுப்பது எது? கை. ஆனால் கை கொடுத்தாலும் நான் என்ன சொல்லுகிறேன், நான் கொடுத்தேன் என்று தான் சொல்லுகிறேன். அப்ப கொடுத்த கை என்ன செய்தது? கொடுத்தலாகிய என்னுடைய நினைப்பை அது நிறைவேற்றியது. கை யாராவது அவருடைய கை தந்து வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொல்வதில்லை, அவர் தந்தால் வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொல்கிறோம். அவர் என்பது அவருடைய உயிர் அல்லது ஆன்மா. கொடுத்தது கை. அப்போ உயிரினுடைய நினைப்பை செயல்படுத்துவதற்கு என்ன பெயர்? சக்தி என்று பெயர். நம்முடைய உயிர் நினைக்க அந்த உயிரினுடைய சக்தி கையூடாக அதை செயல்படுத்துகிறது. இதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ உயிர் நினைக்கிறது, அதனுடைய சக்தி கொடுக்கிறது. இறைவன் அருள்வடிவாக நின்று ஆடுகிறான், அதை யாருக்காக ஆடுகிறான்? உயிர்களுக்காக செய்கிற ஐந்தொழில் நடனம். இதை கொண்டு போய் உயிர்களிடம் சேர்ப்பது யார் என்று சிந்திக்கிறார். உயிர்களிடம் சேர்ப்பது என்றால் சக்தி என்ன செய்கிறாள் என்றால் இந்த நடன பயனை உயிர்களுக்கு சேர்ப்பிக்கிறார். எப்படி என்றால் திரோதான சக்தியாக நின்று மயக்கத்தில் மூழ்கடித்து பிறகு அருட்சக்தியாக நின்று மீட்டெடுக்கிறாள் என்று ரெண்டு நிலையிலே நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அந்த வேலையை ஏன் செய்வான்? சக்திக்கு தானே இது சாத்தியமானதாயிட்டே. திரோதானத்தை வைத்து இந்த துன்பத்தை கொடுக்காமல் நேராக அருட்சக்தி அதை கொடுக்க கூடாதா என்று கேள்வி வரும், நியாயபூர்வமான கேள்வி. திரோதான சக்தியாக இருந்து நம்மை இந்த மாயையிலே மூழ்கடிக்கிறவள் பிறகு அதிலே அனுபவம் ஏற்பட அருட்சக்தியாகி இறைவனிடம் சேர்ப்பிக்கிறாள். ரெண்டும் அவளுக்கு டபுள் எக்டி, ரெண்டு வேலையும் அவள் தான் செய்கிறாள். அருட்சக்தியாக நின்று சேர்ப்பிக்கிறவள் ஏன் இந்த திரோதன சக்தியாக நின்று இதிலே மூழ்கடிக்க வேண்டும் என்றால் அதற்கு பதில் சொல்லுகிறார். நல்ல உண்மையோடு பதில் சொல்லுகிறார்கள். ஆன்மா அனுபவம் பெறாமல் அங்கே போக முடியாது. போவதானால் அது கொஞ்சம் அனுபவம் பெற்று பக்குவம் பெற வேண்டும். பக்குவம் பெறுவதற்காக என்ன செய்கிறது என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் தாய்மார்கள். இதெல்லாம் பழைய மரபிலே இருந்த விஷயங்கள். ரொம்ப குழந்தை கை குழந்தையாக இருந்தால் அதனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் புது உடல் உறுப்புகள், சில விஷயங்களே அது தாங்காது. அதற்காக பழைய நம்முடைய பழைய என்பது ரொம்ப பழசல்ல, நம் காலத்திலேயே இருந்திருக்கிறது. மர என்ன செய்வார்கள் என்றால் பிள்ளைக்கான மருந்து தாய் உண்டாம், அது பாலூடாக பக்குவப்பட்டு பிள்ளைக்கு போய் சேர்ந்து வைத்தியம் செய்யும். எங்களுடைய எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய தமக்கைமார் குழந்தைகள் பெற்றிருந்த காலத்திலே கண்ட உணவையும் சாப்பிட தாய்மார்கள் விடமாட்டார்கள். சாப்பிட்டால் பிள்ளைக்கு மந்தமாகும் என்று சொல்வார்கள், பிள்ளையினுடைய உடல் நிலையை அது பாதிக்கும். நாங்கள் சாப்பிடுகிற அளவுக்கு அதிகமான நாங்கள் இந்த பித்தம் சிலப்பம் முதலிய அந்த அந்த சக்திகள் கொண்டதான உணவுகளை தாய் அதிகம் விட்டாள் என்றால் அது பிள்ளையிடம் போய் சேரும் பால் வடிவமாக. பிள்ளைங்க உணவு தானே சக்தி, அது யாரும் மறுக்கக்கூடிய ஒரு செய்தி. இதெல்லாம் டூக்கருக்கு சொல்ல வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் உணவுதான், உணவு என்பது நம்முடைய எரிபொருள், நம்முடைய உடம்பை இயக்குகிற எரிபொருள். குழந்தைக்கு எரிபொருள் தாயினுடைய பால் தான். அந்த பால் எதுல இருந்து வருகிறதா, தாய் சாப்பிடுகிற சாப்பாட்டு தான் ரத்தமாக மாறி பாலாக மாறும். ஆகவே அந்த சாப்பாட்டினுடைய தன்மை பாலிலே இருந்து பிள்ளையை பாதிக்கும். இது இது பொதுவான, அதனாலே கண்டதையும் உண்ணவிடமை இப்ப எல்லாம் சாப்பிடுகிறார்கள். அது வேற அந்த மென்மை இருந்த உலக உலகத்தை பற்றிய செய்தி சொல்லுகிறேன். அதனாலேதான் பிள்ளைக்கு பிள்ளை பிறந்திருக்கிற போது தாய்மாருடைய உணவை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். இது ஒன்று. இதே போலத்தான் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மருந்தையும் அதனுடைய உடம்பு தாங்காது என்பதற்காக தாய் உண்பால் பிள்ளைக்கு அதனுடைய உடம்பேற்ற கூடக்கூடிய மாதிரி இறைவன் பாலை தான் படைத்திருப்பான். பிறந்த உடனே பால் தான் அதுக்கு உணவு. அப்போ அந்த பாலின் ஊடாக மருந்து ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக தாய் அந்த மருந்தை உண்டு அந்த பாலை கொடுப்பதன் மூலம் அந்த பிள்ளைக்கு நடத்தி செய்வாள். இதையே தானாம் நம் பராசக்தியும் செய்கிறாளாம். அதாவது இறைவனை அருள்படுத்த வேண்டும், அருள்படுத்துவதற்கு திடீரென்று அருள்படுத்த வேண்டிவிட்டால் உயிர் அதை தாங்காது. ஆகவே அவள் என்ன செய்கிறாள் என்றால் உயிரோடு கலந்து நின்று திருவதான சக்தியாக நின்று இதிலே மூழ்கடித்து மூழ்கடித்து அனுபவப்படுத்தி எப்படி ஒரு பிள்ளை அது தானே சக்தியாக நீ திருவதானமாக தானே நிற்கிறாள். ஒரு தாய் எப்படி பிள்ளைக்கு மருந்து கொடுக்கிறாளோ அது போல அந்த மருந்தை கொடுப்பதற்காக தானே திரோதன சக்தியாக இருந்து இந்த உயிர்களை மயக்கத்தில் ஆட்டி பிறகு தானே அருட்சக்தியாக எடுத்து மீட்டெடுப்பதை இதற்கு உவமையாக சொல்கிறார். அப்போ சக்தி காண்கிறாள் நடனத்தை என்றால், அருள் வடிவாகிய சக்தி காண்கிறாள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் இறைவன் நினைப்பதை அவள் சாத்தியப்படுத்துகிறாள் என்று அர்த்தம். உயிர் நினைப்பதை உடம்பு கொடுப்பது போல இறைவன் ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுக்க விரும்புகிற அந்த ஐந்தொழிலை சக்தி தான் உயிர்களிடம் சேர்ப்பிக்கிற காரணத்தினாலே அவள் நின்று இவன் நடனத்தை காண்கிறாள் என்பது அந்த அருள் நடனத்தினுடைய பயனை சேர்ப்பிக்கிறாள் என்று கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த அளவிலே இந்த பாடல் பொருள் நிறைவுறுகிறது.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.